அல்லாஹ்வை நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து விடயங்களுக்கும் குர்ஆனில் தீர்ப்பையும் தெளிவையும் வழிகாட்டலையும் முன்மாதிரியையும் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை விட்டுவிட்டு தன்னுடைய மனோ இச்சைக்கேற்ப யார் முடிவெடுப்பார்களோ அவர்கள் அதுக்குரிய விளைவை உலகிலும் காண்பார்கள். தன்னுடைய சக்கராத்திலும் கபரிலும் மஹ்ஷரிலும் அதை கண்டுகொள்வார்கள். ஒரு சிறிய காரியத்தையும் செய்வதாக இருந்தால் அதற்கு வழிகாட்டிய நபி அவர்கள் ஒரு ஆணை அடிப்படையாக வைத்து வழிகாட்டியிருக்கிறார்கள். மதீனா வாசிகளுடைய மஸ்ஜிதை சிறப்பான மஸ்ஜித் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது லா தகும் ஃபீஹி அபதா லமஸ்ஜிதுல் உஸ்ஸித அல தக்வா மின் அவ்வல் யௌம் அஹக்கு அன் தகும் ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்புன யதத்தஹரு என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சூரத்து தௌபாவில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து முனாஃபிக்கீன்களால் கட்டப்பட்ட மஸ்ஜிதில் நீங்கள் தொழக்கூடாது என்று சொல்லிவிட்டு எந்த மஸ்ஜித் அது குபாவாக இருக்கலாம் அல்லது மதீனா தையபாவாக இருக்கலாம் மஸ்ஜிது நபவியாக இருக்கலாம், இந்த ரெண்டு மஸ்ஜிதுகளில் நீங்க தொழுவது இதுல தக்வா உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இது தக்வாவுடைய அடிப்படையில் கட்டப்பட்டது. ஏனென்றால் அதில் இருக்கிறார்கள் இந்த இடத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்ஸீர் செய்யும் பொழுது அவர்கள் இஸ்திஞ்சா சிறுநீர் கழித்தால் தேடா கல்லுகளை கொண்டும் அல்லது அதை தண்ணீருக்கு முதல் ஒரு வகையில் என்ன முறையில் சுத்தம் செய்ய வேண்டுமோ அந்த முறையில் சுத்தம் செய்து கொள்வார்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் இருக்கிறார்கள். இதற்கு உள்ள தூய்மையும் நாடப்பட்டிருக்கிறது. அவர்கள் வெளி சுத்தத்தையும் உள் சுத்தத்தையும் நாடி இருக்கக்கூடியவர்கள், அதில் ஈடுபடக்கூடியவர்கள் என்று இதை ஒரு சிறப்பம்சமாக குர்ஆன் பயான் செய்திருக்கிறது. அதில் சல்மான் ஃபாரிஸ் ரதியல்லாஹுவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் யூதர்கள் பழிச்சு பேசிய பொழுது இழிவுபடுத்திய பொழுது நோவிக்கும் வார்த்தைகளை சொன்ன பொழுது அவர்கள் தைரியமாகவும் கண்ணியமாகவும் சிறுநீர் கழிக்கும் முறையையும் எமக்கு எங்களுடைய மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது என்று மிக பெருமையாக அதை சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், லிதுபையின லின்நாஸி மா நுஸ்ஸில இலைக்கும் வஅன்ஸல்னா இலைக்கும் கிதாபன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இறக்கி இருக்கக்கூடிய வேதத்தை லிதுபையின லின்நாஸி மா நுஸ்ஸில இலைக்கும் அவர்களுக்கு இறக்கப்பட்டிருக்கும் அதை நீங்கள் அதில் விளக்கத்தை தெளிவை முன்வைக்கும் கடமை உங்களுக்கு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வேண்டுமென்றாலும் மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நபி அவர்களுக்கு பிறகே உலமாக்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அறியாத விஷயத்தை அறிவுள்ள பயபக்தி உள்ள அல்லாஹுடைய ஞாபகம் உள்ளவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் மிக தெளிவான ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறது. கேட்பதே சுத்த விஷயத்தில், கேட்பதே தொழுக விஷயத்தில், கேட்பதே ஜகாத் விஷயத்தில், கேட்பதே ஹஜ் விஷயத்தில், கேட்பதே இல்லற வாழ்க்கை விஷயத்தில், கேட்பதே வியாபார விஷயத்தில், கேட்பது மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை வாழ்க்கையுடைய அம்சங்களையும் உலமாக்கரிடத்தில் தான் கேட்டு தெரிந்து கொள்கிறீர்கள். கண்ணியமானவர்களே, எந்த ஒரு விஷயத்த அணுகினாலும் நான் இப்படி எனக்கு சிறுநீர் பிரச்சனை வந்திருக்குது அதை நான் எப்படி தீர்த்து கொள்ளலாம், எனக்கு யூரின் அடிக்கடி வருது, எனக்கு ஆபரேஷன் ஒன்று நடக்க இருக்குது, எனக்கு யூரினுக்கு அது வெளியில காட்சி அளிக்குது, அந்த நிலையில நான் சொல்லலாமா? என்னுடைய குழந்தையுடைய பணம் இருக்குது, அதுக்கு நான் ஜகாத் கொடுக்கலாமா? நான் ஹஜ் செஞ்சுட்டேன், என் தகப்பன் மௌத்தாகிட்டாரு, அவர் ஹஜ் செய்யல, அவருக்கு நான் ஹஜ் செய்யட்டுமா? என்ன சட்டம் தேவைப்படுகிறதோ அனைத்தையும் நாடுவது நபியவர்களுடைய வாரிசுகளான உலமாக்களிடம் தான். கன்னிமாவுக்கனே இது மிக தெளிவானது. வியாபார ஒரு பிரச்சனை வந்தால் அந்த வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஷரியாவுடைய கண்ணோட்டத்தில், மார்க்கோடைய கண்ணோட்டத்தில் இதைதான் நாடி நிற்கிறது. உலகத்தில வாழக்கூடிய அந்த கூடான கோடி மக்கள், உலகத்தில 700 கோடி மக்கள் வாழ்கிறதாக இருந்தால் அதில் 4/5 முஸ்லிம்கள் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு அல் உலமா வரசத்துல் அம்பியா, உலமாக்கள் நபியுடைய வாரிசுகள், இந்த மாதிரி உலமா உலமா அல்லாவை பயப்படக்கூடியவர்கள் கொஞ்சம் அலமும் அறியாததை அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் நம்மை வழிகாட்டுகிறது. அதுவும் வழிகாட்டுவது நாம் அல்ல, குர்ஆன் தான் வழிகாட்டுகிறது. யாரை பின்பற்ற வேண்டும், யாரிடத்தில் கேட்க வேண்டும்? உங்களுடைய சின்னதையும் கேட்பீங்க, உங்களுடைய பெரியதையும் கேட்பீங்க, உங்களுடைய கஷ்டத்தையும் கேட்பீங்க, உங்களுடைய பிரச்சனையும் கேட்பீங்க. அனைத்துக்கும் பரிகாரம், அனைத்துக்கும் தெளிவு. உலமாக்கள் தன்னுடைய மனிச்சையாக அவர்கள் எதையும் செயல்பட மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை வைத்து தெளிவாக உங்களுக்கு முன்வைப்பார்கள். அதைதான் நீங்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர, உங்களுடைய சிந்தனைக்கேற்ப ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் அதுதான் ஆகப்பெரிய பித்னாவாக, ஆகப்பெரிய குழப்பமாக மாறும் என்பதில் சந்தேகம் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களை தெரியாதே, திரும்ப இதை நான் மீட்டு சொல்கிறேன். மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மனிதன் யாரிடத்தில் நாடுகிறான்? அல்லாஹ் ரசூலை நாடுகிறான். அல்லாஹ் ரசூலை நாடுவதற்கு அல்லாஹ் ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார். அல்லாஹ் ரசூலை நாடுவதற்கு குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸ் அல்லாஹ் நபி அவர்கள் மூலமாக தரப்பட்டிருக்கிறது. ஸஹீஹ் புகாரி, முஸ்லிம், அபூதாவு, திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா என்ற இந்த 6 கிரந்தங்கள்ல மாத்திரம் 28,800 ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த குர்ஆனுடைய 6,666 ஆயத்துகள், அதில் சட்டமுள்ள 500 ஆயத்துகள், ஈமானுக்குரிய ஆயத்துகள், சொர்க்கத்தை பேசும் ஆயத்துகள், நரகத்தை பேசும் ஆயத்துகள், முன்னே வரலாறுகளை சொல்லும் ஆயத்துகள் என்று 1,000 பிரிக்கப்பட்டிருக்கிறது. நபியுடைய ஹதீஸ்களை எடுத்துக்கொண்டால் இந்த 28,000 ஹதீஸ்ல இருந்து 3,000 ஹதீஸ்கள் சட்டத்துக்குட்பட்டதாக அமைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா வழிகாட்டிருக்கிறார் எந்த சந்தர்ப்பத்தில் எதை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும். ஒரு மஸ்ஜிதுக்கு இப்படி ஒரு சட்டம் தேவைப்படுகிறது. இந்த மஸ்ஜிதுடைய இந்த ஒரு வால் கிளாக், இந்த மஸ்ஜிதுடைய ஒரு வால் கிளாக், இதுக்குரிய சட்டம் என்ன என்று கேட்டாலும் கூட உலமாக்கள் தான் இதுக்கு சட்டம் சொல்லுவார்கள். முதலாவது ஒரு ஆலிம் கேட்பார், இது வக்ஃபா இது ஹதியாவா? இது வக்ஃபா இருந்தா இந்த மஸ்ஜிதுக்கு வக்ஃபா அல்லது மஸ்ஜிதுகளுக்கு வக்ஃபா? அவருக்கு பல தெளிவுகள் அங்கு தேவைப்படும். கனிமானவர்களே, ஒரு ஆபரேஷன் செய்யக்கூடிய ஒரு கைனகாலஜிஸ்டாக இருக்கலாம், ஒரு சர்ஜனாக இருக்கலாம், ஐ ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம், கார்டியோக்குள்ளவர்களாக இருக்கலாம், டென்டிஸ்டுக்குள்ளவராக இருக்கலாம், ENTக்குள்ளவராக இருக்கலாம், அவர் எந்த துறையில் அவர் தேர்ச்சி பெற்றிருக்கலாம், அவருக்கு அவர் அனஸ்தீசியா செய்யக்கூடியவராக இருக்கலாம், அவர் ஆபரேஷன் சர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவராக இருக்கலாம், எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த துறையில் அவர் தேர்ச்சி பெற்றிருப்பார். அவர் ஒரு சர்ஜன், அவர் ஹார்ட்ல சர்ஜரி பண்ணக்கூடியவர். அவருக்கு ஷரியாவுடைய சட்டத்தை இந்த ஆலிமிடத்தில் தான் கேட்டுக்கொள்ளணும். நான் இவர் ஆபரேஷன் பண்ணி இந்த ICU வச்சிருவேன், இவருக்கு தொழுகையை எப்படி செய்து கொள்றது என்ற சட்டத்தை, இவருடைய யூரினும் பாஸ் ஆகி கொண்டிருக்கும் அல்லது இவருடைய ரத்தமும் ஓடிக்கொண்டிருக்கும், இவருக்கு உணர்வு இத்தனை மணி நேரத்தில் வரும், இத்தனை மணி நேரத்தில் அவருக்கு தொழ முடியாது, இத்தனை மணி நேரத்துக்கு பிறகுதான் தொழ முடியும், அந்த தொழுகையை இவர் என்ன செய்ய வேண்டும், இவர் உணர்வு வந்ததற்கு பிறகு இவரால் எழும்ப முடியாது, கிப்லாவை முன்னோக்க முடியாது, இந்த நேரத்தில் இவர் எப்படி சொல்ல வேண்டும் என்ற அந்த சட்டத்தை கூட இந்த ஆலிமிடத்தில் தான் கேட்க வேண்டும். ஒரு காலை வெட்டிட்டு சர்ஜன் வந்து அந்த காலை என்ன செய்ய முடியும் என்று மார்க்கம் என்ன சொல்லுது, இந்த ஆளுமிடத்தில் தான் கேட்க வேண்டும். ஒரு பரிதாபமான ஒரு பம்ப்ளாஸ்ட் ஆகிவிட்டது, ஒரு உடம்பும் கிடைக்கல, ஒரு கால் பகுதி மட்டும்தான் ஒரு மனிதன் கிடைச்சிருக்குது. இப்ப ஜனாதா சொல்லுது, இதை கால கழுவிட்டு சொல்லுவதா இல்லையா? இந்த அலுமிடத்துல தான் கேட்க வேண்டும். கன்னிமார்களே, குடும்ப வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை, மனைவிக்கு தலாக் சொல்லிட்டேன், தலாக் 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 என்று மூணு சொல்லிட்டேன், அஞ்சு தாலிக்கும் சலாசன், நான் முத்தலாக்க சொல்லிட்டேன், உனக்கு நூறு தலாக்க சொல்லிட்டேன் என்று ஒருவர் வந்து சொன்னாரு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ அல்லாஹ்வோட விளையாடிட்டா, நூறு தலாக் நீ ஏன் சொன்னா? நூறு தலாக்கும் சொல்றதுக்கு உள்ளது இல்லையே, மூணு தலாக் தானே ஒரு மனிதனுக்கு உள்ளது. நூறு தலாக் சொல்ற அல்லாஹ்வோட பரிகாசம் பண்றா, நூறு சொன்னத்தினால மூணு நிகழ்ந்து விட்டது, நீ 97 அல்லாஹ்வோட விளையாடி இருக்கிறார்களே. தலாக்குடைய பிரச்சனை, திருமணத்துடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், குடும்ப ஒரு வியாபாரத்துடைய பிரச்சனை, பங்காளியாக ரெண்டு பேரும் சேரணும், ஆனா எந்த ஒரு அக்ரிமெண்ட் நாம போட்டுக்கொள்ள, இப்படிதான் எங்க பேச்சுல பேசிக்கொண்டோம், சாட்சியும் யாரும் இல்ல என்றெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்துல அந்த விஷயத்தையும் தீர்த்து வைக்கிறது. அது இந்த இமாமாக, இந்த மஸ்ஜிதில் உள்ள முல்லாவாக, இந்த ஆலிமாக, இந்த 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 துறை சேர்ந்தவராகத்தான் இருப்பாரே தவிர, அது லாயரும் அல்ல, அது அரசியல்வாதியும் அல்ல, அது 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 பாத்தாலோக்கையும் அல்ல, அது சண்டியர்களும் அல்ல. மேலான சகோதரர்களே, இதற்கு வழிகாட்டுவது அல்லாஹ்வும் ரசூலையும் அறிந்த இந்த உலமாக்கள் தான் இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையை மனதில் என்றும் பதிவு வைத்துக் கொண்டு இந்த நாடு முன்னோக்கி செல்லும் தற்போதைய இந்த பிரச்சனைய கருத்துக்கு எடுக்கும் பொழுது, இதுக்குள்ள பரிகாரம் குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பதுதான் முதலாவது. ஒவ்வொரு முஸ்லிமும், இந்த நாட்டுடைய ஒவ்வொரு பிரஜையும் கவனத்துக்கு எடுப்பது அவசியமாக இருக்கும். அதே அதே அரசியல் அமர்ந்திருக்கும் அந்த 16 முஸ்லிம்களாக இருக்கலாம், எதிர்கட்சி ஆளும் கட்சியில உள்ளவர்கள் அனைவர்களும் இருக்கலாம், அது கீழ்மட்டத்தில் உள்ள அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அது ஆளுங்களாக, பொது இயக்கங்களாக, பொது அமைப்புகளாக, எதுவாக இருந்தாலும் எல்லாரும் எதிரையும் அவருக்கு பிரச்சனை இருந்தால் அல்லாஹ்வின் ரசூலின் பக்கம் மீளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. உங்களுக்கு எதிரே பிரச்சனையா, அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு பரிகாரம், அதுக்குள்ள வழிகாட்டல், அதுக்குரிய தெளிவு, அதுக்குரிய முன்மாதிரி என்னென்ன வகையில் உங்களுக்கு சொல்ல வேண்டுமோ அத்தனை வகையிலும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் மிக அழகாக நமக்கு கொடுத்து காண்பித்திருக்கிறார் குர்ஆன். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தில் சூரத்துல் பக்கராவில் 179 அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வலக்கும் ஃபில் கிஸாஸ் ஹயாத்தும் யா உலில் அல்பாப் லஅல்லகும் தத்தகூன். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் இதை பயன் செய்யும் பொழுது, யார் ஒரு உயிரை பழி வாங்குவார்களோ, பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்வுண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா இதை பயன் செய்கிறார். பழி வாங்குவதில் வாழ்வுண்டு, உங்களை யாரும் கொண்டா அந்த கொலைக்கு நீங்க பழிக்கு பழி எடுப்பதில் வாழ்வு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கொலை செய்வது, ஒருவர் கொலை செய்தார், அந்த கொலை செய்வதற்கு பழிக்கு பழி வாங்குவது மார்க்கம் என்று ஷரியத் சொல்கிறது. ஆக நல்லறிவுடையவர்களுக்கு கொலையுண்டவர்கள் விஷயத்தில், நல்லறிவுள்ளவர்களுக்கு கொலையுண்டவர்கள் விஷயத்தில் பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்வுண்டு, அதன் மூலம் நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா பயன் செய்கிறார். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட்டால் அந்த கொலைக்கு பழி வாங்குவது இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அல்லாஹ் இதை 178 சூரத்துல் பக்கரால் சொல்லும் பொழுது, யாய் வல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் கிஸாஸ் ஃபில் கத்லா. அல்லாஹ் தஆலா சொன்ன, விசுவாசி விசுவாசம் கொண்டவர்களே, கொலையுண்டவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு பழி வாங்குவது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. குத்திபாலைக்கும் சியாம் கமா குத்திபாலல்லதீன கபலிக்கும், முன்னோர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டது போன்று உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது. இதே வாசகத்தை தான் அல்லாஹ் குத்திபாலைக்கும் பழி வாங்குவதை உங்கள் மீது அதை அல்லாஹ் தஆலா விதிக்கப்பட்டுள்ளது என்பதாக சொல்கிறார். ஒரு உயிர் எடுத்தால் அந்த உயிருக்கு உயிர் எடுப்பதை இஸ்லாம் அது மார்க்கமாக ஆக்கியிருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இதனுடைய விவரத்தை அல்லாஹ் தஆலா உன்னரிடத்தில் சொல்லும் பொழுது وَكَتَبْنَا عَلَيْهِمْ فِيهَا أَنَّ النَّفْسَ بِالنَّفْسِ وَالْعَيْنَ بِالْعَيْنِ وَالْأَنْفَ بِالْأَنْفِ وَالْأُذُنَ بِالْأُذُنِ وَالسِّنَّ بِالسِّنِّ وَالْجُرُوحَ قِصَاصٌ. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு யாரும் அநியாயம் செய்தால் அந்த அநியாயத்துக்கு உயிருக்கு பகரமாக உயிர், கண்ணுக்கு பகரமாக கண், மூக்குக்கு பகரமாக மூக்கு, காதுக்கு பகரமாக காது, பல்லுக்கு பகரமாக பல்லு, காயத்துக்கு அந்த பழி எடுப்பது என்பது இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல இதை பயான் செய்திருக்கிறார். சூரத்துல் பக்கரா இதை பயான் செய்கிறது. இது என்ன சட்டம்? உலகத்துல கொலைகள் நடக்கும் பொழுது அந்த கொலைக்குள்ள குற்ற தண்டனை கொடுக்கப்படும் பொழுதுதான் உலகம் நிம்மதியாக இருக்கும். அதுக்குரிய தண்டனை கொடுக்காமல் இருந்தால் உலகம் நிம்மதியை அடைய மாட்டாது என்று அல்லாஹ் பயான் செய்கிறார். அதுக்கு உங்களுக்கு வாழ்வுண்டு, பலி எடுப்பதில் உங்களுக்கு வாழ்வுண்டு. அப்படின்னா இப்ப ஞாபகத்துக்கு எடுத்தா நல்லா இருக்கும். அந்த மூதூர்ல உள்ள அந்த ஒரு பெண் புள்ள 18 வயதுல அந்த பிள்ளையுடைய வயதை 23 ஆக மாற்றி அங்க அனுப்பின நேரத்துல பிள்ளைக்கு பால் கொடுக்கிற நேரம் கலத்தை நசுக்கிச்சோ இல்லையோ தட்டிச்சோ என்னமோ அதுல டிரான்ஸ்லேட் பண்ணிருடைய பிரச்சனையோ அதனுடைய விவரம் எல்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்க. ஆனா இறுதியாக சவுதி அரசாங்கம் அந்த நாட்டுடைய சட்டம் இஸ்லாமிய பகுதியில கொடுத்த தீர்ப்பு என்ன, இவருக்கு பழி எடுக்க முடியும், பழிக்கு பழி எடுக்க முடியும். அந்த புள்ள ஏற்றுக்கொண்டது, நான் இதை களத்தை நசுக்கிட்டேன். அவ இதுக்கு அந்த பழிக்கு பழி எடுப்பதற்குரிய சட்டத்தை அங்க அமுல்படுத்தினார்கள். அதை அமுல்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆனது. உடனே போய் சவுதி மன்னர் பிடிச்சு உள்ளுக்கு போட்டு களத்தை வெட்டி கூட இல்லை. சவுதி மன்னர் இப்படி ஒன்று அங்கு நடந்திருக்கிறது அவருக்கும் தெரியாது. ஒருவேளை எங்களுக்கு முந்தி தெரிஞ்சிருக்கும், இலங்கை மக்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் உடைய வழக்கு வந்தது, உலகமே இதை பற்றி பேசியது, இணையும் ஜெமியத்துல்லமா அங்கத்தவர்களையும் இதுக்காக பேசுமாறு அரசாங்கம் வேண்டிக் கொண்டது. நாங்கள் ஒரு உயிருக்காக 2 உலமாக்கள் ஜெமியத்துல்லமா சார்பாக அந்த குடும்பத்துக்கிட்ட போனார்கள், அரசியல்வாதிகள் போனார்கள், பலரும் போனார்கள், உலமாக்களும் போனார்கள். அந்த குடும்பத்தில் பேசி மன்றாடினார்கள், மன்னிப்பு கொடுங்க. கணவன் சொல்றாரு மன்னிப்பேன், ஆனா மனைவி சொல்றா மன்னிக்க மாட்டேன். பாட்டனா ஒரு அழுதார், எங்கட உலமாக்கள் போய் சொல்லுக்கொள்ளுது அந்த குழந்தையுடைய பாட்டனா அழுதார். ஆனா யார் அழுதாலும் அந்த தகப்பனும் தாயும் அந்த 2 வயசு அல்லது குறைவான பிள்ளைய இந்த பெண் கொலை செஞ்சிட்டா என்பதை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சவுதி மன்னருக்கும் அந்த தண்டனையை நிறைவேற்ற முடியாத நிலைமையாகிறது. சவுதி மன்னருக்கும் அந்த மன்னிப்பு கொடுக்க இந்த அதிகாரமும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் கிடையாது. அதை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இப்படி பயான் செய்கிறார், வலகும் ஃபில் கிஸாஸி ஹயாத்தும், நீங்க பலி எடுப்பதில் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது. யாரும் இதுக்கு பிறகு இந்த குற்றத்தை செஞ்சா 400,000 ஸ்ரீலங்கன்ஸ் சவுதியில நீங்க இருக்கிறீங்க, நான் ஒரு உயிருக்கு பயந்து இந்த தண்டனையை நிறைவேற்றாமல் இருந்தா 400,000 என்ன செஞ்சு போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால அல்லாஹ் தஆலா லா தாக்குதுக்கும் பிமா ரஃபத்தும் ஃபீதீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய சத்தத்தை நிறைவேற்றும் விஷயத்தில் கொஞ்சமும் அங்கு இறக்கப்படக்கூடாது என்பதாக சொல்றாங்க. கையை விட்டு நீங்க நபி அவர்களே கண்ணால கண்ணீர் வடிவே என்று கேட்டாங்க சஹாபி. நபி அவர்கள் சொன்னாங்க, கை வெட்டுவது அல்லாஹ்வுடைய சத்தம், நீங்க மன்னிச்சிருந்தீங்கன்னா நான் அந்த தண்டனையை நிறைவேற்றிருக்க மாட்டேன். மன்னிக்காம எனக்கிட்ட கொழந்து குற்றவாளி நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு அதுக்கு பிறகு என்னால ஒன்றுமே செய்ய முடியாது. கனிமானவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மெஹ்ராப் உள்ளுக்கு வச்சுதான் கொலை செய்யப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹுடைய கொலை குத்திப்பட்ட உடனே அந்த குத்தியவன் அவன் என்ன செய்கிறான், பலரையும் குத்தி கொண்டு சப்புகள்ல போகிறான். கடைசியாக பிடிப்பட்டான், அவன் அந்த கத்தியால தன்னை குத்திக் கொண்டான். அவனுக்கு அங்கு பலி எடுப்பதொன்று இருக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு கேட்ட கேள்வி, மன் கத்தலனி, என்ன குத்தியது யார்? அம்முஸ்லிமான காபிரும் முஸ்லிமா காபிரா? காபிர் தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ரஸ்ஃனி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ஹபீபிக். யா அல்லாஹ், என்னுடைய மதீனாவுடைய மௌத்தை தான், உன்னுடைய பாதையின் அந்த வீர மரணத்தை தான் கேட்டார். அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இதை நசீபாக்கினார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் மதீனால இமாமாக இருக்கிறார்கள். சூழ்ந்து விட்டார்கள் சில அநியாயக்காரர்கள். குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள், நோன்பு நோட்டிருக்கிறார்கள், சுன்னத்தான நோன்பை நோட்டிருக்கிறார்கள். அலி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் சஹாபாக்க போய் சொல்கிறார்கள், அனுமதி தாருங்கள், விரட்டுகிறோம், இவர்களை அடித்து விரட்டுகிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னால் ரத்தம் சிந்துவதை ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். என்னால் ரத்தம் சிந்துவதை ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய விஷயத்தில் கடைசி வரைக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களால் அந்த கொண்டவரை குடிக்கிறது சிரமமாகிவிட்டது. சில சூழ்ச்சிக்காரர்கள், சில அநியாயக்காரர்கள் உலக வரலாறில் அப்படி வந்து நுழைவதுண்டு, அநியாயங்கள் செய்வதுண்டு. நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அநியாயம் செய்யும் பொழுது யாருக்கு அந்த தெண்ட குற்றத்தை கொடுப்பது, யாரிடத்தில் பழி வாங்குவதை என்பது கூட தெரியாத நிலைமை வரலாறுல உண்டாக இருக்கிறது. மிச்ச தூர வரலாறுக்கு போக இல்லை, நாங்களே எங்களுக்கு உண்டாக்கின சோக வரலாறுகள் படிக்கிறதுக்கு ஏராளமாக இருக்கிறது. 2008 நடந்த மச்சதுக்குள்ள நடந்த கொலை, அந்த கொலைக்கு 131 பேர் உள்ளுக்கு எடுக்கப்பட்டார்கள். கொலை எங்க நடந்ததை மச்சதுக்குள்ள, கொலையுடைய வரலாறு இந்த நாட்டுக்கு முஸ்லிம்களாகிய நாங்கள் தான் மச்சதுள்ளுக்கு செய்து காட்டிருக்கிறோம். மச்சதுள்ளுக்கு கொல்ல முடியும் என்பதை காட்டி கொடுத்த அந்த அந்த சோக வரலாறு இந்த முஸ்லிம் உம்மாவுக்கு இந்த நாட்டில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, கவனத்துக்கு எடுங்கள். நாங்கள் செஞ்ச அநியாயங்கள், நாங்கள் செய்த அத்துழியங்கள், நாங்கள் செய்த பாவமான காரியங்கள், நாங்கள் செய்த இந்த நாட்டு முஸ்லிம்களாக வாழ்ந்து இஸ்லாமுடைய பேரில் எங்களால் நடந்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் கொடுத்து அலந்து தௌபா செய்ய வேண்டியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்கள், பேச முடியும், மக்களை தூண்டிவிட முடியும், பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உருவாக்க முடியும். வரலாறு படித்து பாருங்க. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடையாளம் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரம் அல்ல. படித்து பார்த்தீங்க என்று சொன்ன இந்த நாட்டில் முஸ்லிம்களால ஏற்பட்டவைகள் என்ன? அதனால முதலாவது நாம் எங்களுடைய விஷயத்துல மிகவும் விழிப்பாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். பலி எடுக்கும் ஒரு கூட்டம், பிரச்சனை உண்டாக்கும் ஒரு கூட்டம் என்றுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அபூஜஹல் 1 வருஷம் அல்ல, 14 வருஷம் அநியாயத்தில் ஈடுபட்டார். மக்காவுடைய 13 வருஷத்துல நபியவர்கள் அபூஜஹலுக்கு முகம் கொடுத்தார்கள், உத்பாவுக்கு முகம் கொடுத்தார்கள், ஷேபாவுக்கு முகம் கொடுத்தார்கள், அபூ சுஃபியானுக்கு முகம் கொடுத்தார்கள். அங்கே பலரும் எதிரிகளாக இருந்தார்கள். என்ன, மிக தூரத்துக்கு போக இல்லை, உமர் வாழெடுத்து வந்தார் வெட்டுவதற்கு, காலிபுல் வலீத் ஒருகளத்தில் சஹாபாக்கள் அறப்படுவதற்கு காரணமாக அமைந்தார் காலிபுல் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். மாறினார்கள் 6 வருஷத்துக்கு பிறகு, 21 வருஷத்துக்கு பிறகு. ஆனால் 20 வருஷமாக விரோதத்திலையும் குரோதத்திலையும் இருந்தவர் தான் அந்த காலிபுல் வலீத். எந்த காலிபுல் வலீத்? அந்த காலிபுல் வலீத் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெறுகிறார். சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய பால் என்ற அந்த உயர் கட்டத்தை அடைகிறார். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நான் பேசிய ஒரு பகுதி இது பழிவாங்குதல். அதை சொல்ல போல எல்லாருக்கும் நல்ல இன்பம் எடுப்போம், பால வெட்டுவோம், கொத்துவோம் என்றுதான் இந்த உணர்வு. இது மார்க்கத்துடைய ஒரு பகுதி, அதை நாங்கள் நீங்க நிறைவேற்ற பகுதி இல்ல. இது இஸ்லாமிய ஒரு சட்டம், நாடு இருந்து அந்த நாடை எடுக்கும் சட்டம். ஒரு பல்ல உடைச்சாலும் இவருக்கு அந்த பல்ல உடைக்க முடியாது. இவர் பல்ல உடைப்பதற்குரிய சட்டத்தை, என்னுடைய பல்லை இவர் உடைத்தார் என்பதை நிரூபிப்பது இவருடைய கடமை. யாரிடத்துல? கோர்ட்ஸ்ல வைத்து. காவி ஒரு நேரம் இல்ல, இவருக்கு ஃபிட்னஸ் கொடுக்க முடியாமல் இருக்கும். ஆனால் இவருக்கு அநியாயம் நடந்தால் அந்த அநியாயத்துக்குரிய தண்டனையை அல்லாஹ் கொடுத்துதான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு ஒரு அழகான மார்க்கத்தை தந்திருக்கிறார் மேலான சகோதரர்களே. அதுல ஒன்று இருக்குது சத்பாதுகாப்பு. ஒருவர் என்ன அடிக்கு வரும் பொழுது அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதுக்கு பாதுகாப்பு சக்காக என்று சட்டமும் இருக்கிறது. அதை இந்த நாட்டுடைய சட்டமும் இருக்கிறது, அதை அழகான முறையில் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். நாட்டுடைய சட்டம் என்ன, சட்டத்தையும் மீறி சில அநியாயங்கள் நடக்கும். அநியாயம் நடக்கும் பொழுது அல்லாவிடத்தில் தான் அதை நாங்கள் பொறுப்பு சாட்ட வேண்டும். கனிவான சகோதரர்களை பிரியாக்களே, இஸ்லாமிய ரெண்டு பகுதிகளும் இருக்கிறது. ஒன்று பெரும்பான்மை முஸ்லிம்களோடு சேர்ந்து வாழும் பொழுது பெரும்பான்மை முஸ்லிம்களில் ஒரு சாரா எங்களுக்கு எதிராக செயல்படும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. இதுதான் இன்றைய காலத்து பிரச்சனைக்குள்ள வழிகாட்டல். பெரும்பான்மை சமூகத்தில் ஒரு சொற்ப கூட்டத்தார் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக செயல்படுவது இது புதிய ஒரு வரலாறு அல்ல. உமர்ரதில்லானவர்களும் பெரும்பான்மை சமூகத்தில் தான் இருந்தார்கள். அவர்கள் ஒரு காபிராக இருக்கும் பொழுது ஒரு வாளை தூக்கி கொண்டு வந்த பொழுது அபூ சுஃப்யான் என்று சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுவோம், அவர் பத்ருடைய யுத்தத்தில் நபி அவர்களை ஏசிய வார்த்தைகள், உஹதுடைய யுத்தத்தில் அவர் வந்து நின்ற முறைகள், அதனுடைய வரலாறை படித்து பாருங்கள். மக்காவுடைய வெற்றி வரைக்கும் 21 வருஷமாக அபூ சுஃப்யான் காட்டின அந்த கோபத்தை படித்து பாருங்கள். 21 வருஷம் காலித் இப்னு வலீத் உஹத் போர்க்களம் நடக்கிறது, மக்காவுடைய 13 வருஷம், இங்கு 3வது வருஷம், அந்த 6 வருஷங்கள்ல உஹத் போர்க்களத்துல வந்து நிற்கிறார் காலித். சந்தர்ப்பம் கிடைக்கிறது, அந்த மலையில 50 பேரை நபி அவர்கள் நிறுத்தினார்கள். நிறுத்திய சஹாபாக்களுக்கு இடையில பிரச்சனை வந்து விட்டது. அமீர் ஒரு விஷயத்துக்கு தீர்ப்பளித்தா கண்ணை மூடிக்கொண்டு வழிபடுவதுதான் அந்த இடத்துல உள்ள கடமை. 100 பேர் தலைவராக மாறினா பிரச்சனை ஒரு நாளும் தீர்க்க முடியாது. இந்த இடத்துல வழிபட்டுதான் ஆக வேண்டும், எரிஞ்சி அந்த இடத்துல நகராதிங்க. அது ஒன்றுதான் நபி அவர்கள் சொன்னது, சண்டையிடுங்க, போராடுங்க, வால் தூக்குங்க, இல்ல அந்த இடத்துல இருந்து நகராதிங்க. 50 பேர் அந்த இடத்துல தான் நிக்க வேண்டும் என்று ரவி அவர்களுடைய கட்டளை மீறினார்கள். அங்குதான் காலித் வந்து கூண்டார், அடித்தார், அடி 70 பேர் ஷஹீதாவார்கள். அடித்தவர் யார்? காலித் இப்னு வலீத். காலித் இப்னு வலீத் யார்? ஷைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வால். இவர் அல்லாஹ்வுடைய வால் இல்ல, இவர் எதிரிகளுடைய வால். இதுவரைக்கும் உதைபியாவுடைய உடன்படிக்கை வரைக்கும், 7 ஹிஜ்ரி வரைக்கும் 20 வருஷமாக எதிரிகளுடைய வாளாக இருந்தார் காலித் இப்னு வலீத். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர், என்ன வரலாறு! ஒரு விஷயத்தை சும்மா படிச்சுட்டு அந்த விஷயத்தை மாத்திரம் எடுத்து செய்ய போறது எப்படின்னா, நல்ல அழகாக ஒரு ஆளின் பயன் செய்கிறார். கலப்பா கட்டுவதுடைய சிறப்பு பயன் செய்கிறார். அவர் அவுரத்தை வரைக்கணும், உடுப்பு இப்படிதான் உடுக்கணும், வெள்ளிக்கிழமைக்கு இப்படிதான் அணியணும் என்று எல்லாம் பேசிட்டு போக்குல, கடைசியில தலப்பாவை பத்தி பேச வந்து தலப்பாவை பேசிக் கொண்டிருந்த நேரத்துல ஒருவர் வந்து பயான கேட்கிறார். கடைசி தலப்பாவுடைய சிறப்பு, அவருக்கு வேற ஒன்று விளங்கல்ல, அவுரத்தை மறைக்கிறது எல்லாம் 2வது, இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது என்று சாரத்தை கலட்டி தலப்பாவை கட்டி கொண்டார். கீழெல்லாம் திறந்திருக்குது, ஷர்ட் எடுத்திருக்கிறார், கீழே வந்து சாரம் இருக்குது, சாரத்தை கலட்டி தலப்பாவை கட்டுற மாதிரிதான் இன்றைக்கு அறக்குறையான மார்க்கம் பேசக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு. மார்க்கத்துடைய தெளிவில்லாம எந்த விஷயத்தை எடுத்தாலும் தன்னுடைய இச்சையாக வாலிபர்களை தூண்டி தூண்டி பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சமூகமாக வாலிபர்களை, இந்த நாட்டு முஸ்லிம்களை, உலக நாட்டு முஸ்லிம்களை, பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில் வாழக்கூடிய யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய இந்த தூதை முன்வைக்க விரும்புகிறோம். நிதானமாக நடங்க, குர்ஆன் சொல்லும் இந்த அடிப்படைகளை பேணுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டியதை படிங்க. எப்படிப்பட்ட குரோதத்தை வைராக்கியத்தெல்லாம் நபி அவர்கள் சஹாபாக்களாக மாற்றிருக்கிறார்கள். உமர் எடுத்த போராட்டம் என்ன, அந்த இக்ரிமா அபூ ஜஹலுடைய மகன் நபி அவர்களுக்கு எதிராக வந்த அந்த வரலாறு என்ன, சுப்ஹானல்லாஹ், அபூ சுஃப்யான் ஹிந்த், மாவியா இவர்களுடைய போராட்டம் என்ன? எல்லாரையும் சகாபாக்களாக மாற்றிய வரலாறு அல்லாஹு அக்பர். என்ன வரலாறு மேலான சகோதரத்திலே! நயவஞ்சருடனும் சகித்துக் கொள்வது, இதுதான் இஸ்லாம் காட்டிய வரலாறு. தாயிப் நகரத்துக்கு ரவி அவர்கள் 10 வருஷம் அடிபட்டு உள்ளப்பட்டதற்கு பிறகே வைத்து தாயிப்பில் அடிபட்டு வர நேரம் ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து சொல்லலையா, மலையை சேர்த்து இருக்கிறேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தும் கூட பத்துவா செய்யாமல் இதாயத்துக்காக துவா செஞ்சிருக்கிறார்கள். இதுதான் நபியுடைய அசல். கடைசியில ஒரு சந்தர்ப்பத்தில் முயற்சிகள் செய்து பாடுபட்டு வீடு வீடாக தெரு தெருவாக நகரம் நகரமாக அலைந்து மினாவுடைய மைதானத்தில் நபி அவர்களுக்கு அடித்த நேரம் சுருண்டு விழுந்தார்கள். அந்த 11 ஹிஜ்ரில அழைக்கப்படக்கூடியவன் அடித்தார் நபி அவர்களை. நபி அவர்கள் சுருண்டு விழுந்தார்கள். கண்ணியமானவர்களை, அந்த நேரம் கூட சுருண்டு விழுந்த நேரம் கூட அல்லாஹ் வந்து நாசமாக்குவான் நபி அவர்கள் துஆ செய்யவில்லை. நபி அவர்களுக்கு கோபந்தது எங்க உஹத் போர்க்களத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு அவர்களை ஷஹீதாக்கி துண்டு துண்டாக கூறு போட்டு சித்திரவதப்படுத்தி அந்த காட்சி ஆக்கப்பொழுதுதான் நபி அவர்களுடைய ஆத்திரம் வந்தது. அந்த ஆத்திரத்துல நபியவர்கள் சொன்னார்கள், 70 பேர் கிடைச்சா 70 பேருக்கும் கண்டிப்பேன் என்று சொன்ன நேரம் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆயத்திறக்கிறார், இல்ல நபியே உங்களுக்கு அப்படி எல்லாம் செய்யறதுக்கு நான் அனுமதி தரமாட்டேன், ஒத்தருக்கு பகரமாக ஒத்தரதா, நீங்க ஹம்ஸாவை கொண்டது யார்? அந்த வஷிப்னு ஹரம், வஷிப்னு ஹரம மட்டும்தான் உங்களுக்கு கொள்ளேனும், உங்களுக்கு எல்லாத்தையும் கொள்ளேதான். உட்கார்ந்து ஓதி கொடுத்த பாடங்கள் உஸ்தாதாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆலிம்கள் 50-60 வருஷமாக இந்த பள்ளியுடைய மூத்த ஆலிமான அப்துல்லா அசர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். 55 வருஷமாக இலங்கையுடைய மதரசாக்கள் ஆலிமாக இருந்து ஓதி கொடுத்த பாடம் இதுதான். உலமாக்களுக்கு மாணவர்களுக்கு இளமையும் மதரசாவையும் இன்றைக்கு கொச்சப்படுத்துகிறார்கள். யார் யார் கொச்சப்படுத்துகிறார்? நாம் என்ன கொச்சப்படுத்துறது? தவறான இன்டர்பிரேஷன், சில வாலிபர்கள் தவறாக வழிநடத்தப்படுவது, வாலிபர்களுடைய தவறான வழிகாட்டல்ல வாலிபர்கள் வழித்தவரை போறது, இதுதான் இன்றைக்கு எங்களை பற்றி தப்பான அபிப்பிராயம் வந்திருக்கிறது. நாங்க இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகத்துக்கு எங்கட மார்க்கத்தை சொல்லி இருக்கிறோமா? வியாபார கடையில வந்தவருக்கு இந்த ரிசானா நஃபீக்குடைய விஷயம் வந்து இவ்வளவு பரபரப்பாக பேசின நேரத்துல நாங்க கொஞ்சம் இதை பத்தி படிச்சு உலமாக்களோட இருந்து பயான்களை கேட்டு நாங்க அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்திருப்போமா? எங்கட மார்க்கத்துல சிறுநீர் கழிக்கிறதுக்கு முறை இருக்குது, சுத்தம் செய்யறதுக்கு முறை இருக்குது. எங்கட மச்சத வந்து பாருங்க, இந்த மச்சத கூட்டிட்டு வந்து ஒரு 10 பேரை உட்கார வச்சு மச்சத பத்தி சொல்லி கொடுத்திருக்கிறோமா? மச்சதுக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு நாங்க இருந்திருப்போம், ஆனா மச்சதுக்கு வாரத்துக்கு முயற்சி எடுத்திருக்க மாட்டோம். நபி அவர்கள் விரோதியும் விரோதியாக, முகம்மதே உன்னுடைய முகம் ஆக மோசமான முகம், உன்னுடைய மார்க்கமாக மோசமான மார்க்கம், உன்னுடைய மதீனாக மோசமான மதீனா என்று சொன்னவரை கூட மஸ்ஜிதுக்கு கொண்டு கட்டி வச்சு நான் தான் நீ சொன்ன மோசமான முகம் பாரப்பா என்று பார்க்க வைத்தார்கள் அல்லவா? அவன் 3 நாளைக்கு கடிதம் சொல்லலையா? நாம செய்தவா இந்த பணிய? எடுத்த எடுப்புக்கு 99 பகுதிகளில் ஒன்றுதான் எல்லாரையும் அழிச்சு விடுங்க என்று தான் கடமைகளை செய்யாம அல்லாஹ் கிட்ட கேட்க போனா சில நேரத்துக்கு திரும்பி எங்களுக்கு தான் செய்யறோம். ஒரு துவா இருக்குது, யாருலா நபியுடைய தீனுக்கு உதவி செஞ்சவருக்கு நீ உதவி செய்வாயாக, நபியுடைய தீனை பாலாக்கியவருக்கு நீ அவரை பாலாக்குவாயாக என்று சொல்லக்கூட எங்கட வாழ்க்கையில எத்தனை நபியுடைய சுண்ணத்துகளை பாலாக்கி கொண்டிருக்கிறோம்? அதுக்கு ஆமீன் சொன்னா திரும்பி எங்களுக்கு அடிக்குமா இல்லையா? கேட்கக்கூடியவர்களையும் கொஞ்சம் நிதானமாக கேட்கணும். யாருக்கு பதுவா செய்யறது? கனிமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கையுடைய பகுதி இருக்கு, சூரத்துல் நஹ்லுடைய சில ஆயத்துகளை பார்த்தோம்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், உதுவைலா சபீல் ரப்பிகா பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனா. அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து அழகான வார்த்தைகளை கொண்டு, உபதேசத்தை கொண்டு, ஹிக்மத்தை கொண்டு, நல்ல அறிவை கொண்டு, அழகான முறையில் அவர்களோட நீங்க சண்டையிடுங்க. அழகான வார்த்தைகள், ஒரு வகையான அழகான மனிதர்களோட அழகான முறையில அவர்களை நோவிக்காம துன்புறுத்தாம நல்ல வார்த்தை. அவர்கள் போய் ஓண்ட மதம் இப்படி, ஓண்ட மார்க்கம் இப்படி, ஓண்ட நீ வணங்குறது இப்படி, அவரை திட்டாம எங்கட விஷயத்தை அழகாக முன்வைங்க. அல்லாஹ் தஆலா சொல்லு, இந்த ரப்பக்கு ஆளும் இன்பந்தல்ல அல் சபீல். அல்லாஹ் நல்ல தெரிந்து வைத்திருக்கிறார், யார் வழிகேட்டில் இருக்கிறார்கள், யார் நேர்வழியில் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறார், முஸ்லிமா ஓகே, யாருக்கும் தண்டிக்கிறதாக இருந்தா நீங்க எந்த அளவு அவர் உங்களை மீறி நடந்தாரோ அந்த அளவுதான் நீங்க தண்டிக்க முடியும். வலையின் அபர்த்தும், அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றது, நீங்க பொறுத்து கொண்டா அதுதான் ஆக சிறந்தது. பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களுடைய சூழ்ச்சிகள் நீங்க நெஞ்சில இருக்கும் உங்களுக்கு வந்துவிட வேண்டாம். இன்னெல்லாம் அல்லதீன தக்கவும் வல்லதீனகும் மஸ்னூன். அல்லாஹ் தஆலாவுடைய நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யார் தக்வாவை கடைபிடித்து யார் நல்லடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறார். பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பயான் செய்கிறான். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, யாருக்கு யாருக்கு ஆபத்து வருகிறதோ, வல்லதீனா அசாபகம் பகையும் சேரும், அநியாயம் செய்யக்கூடிய நேரத்துல அவர்கள் உதவி தேடுவார்கள். ஆனா உதவி தேடினாலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க யாரும் தீங்கிழைத்தால் அந்த அளவுதான் உங்களுக்கு தீங்கிழைக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது. பமன் அஃபாவ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். ஆனா அப்படி இருந்தும் யார் அதை மன்னித்து விடுவார்களோ, அதுக்கு ஒரு ஒரு சுமூகமான நிலைமையை நாடுவார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மிகவும் மன்னிப்பை. அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு கூலி இருக்கிறது. இன்னமு லாயிபு தாலிமீன், அநியாயக்காரர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கூறுகிறார். கண்ணியமானவர்களே, இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக நாங்கள் முதல் முதலாக செய்ய வேண்டிய ஆக பெரிய பொறுப்பு, இந்த நாட்டுடைய 20 லட்சம் முஸ்லிம்களும் இந்த நேரத்துல சக வாழ்வை அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த பிக்குமார்களிடத்துல உட்கார்ந்து கண்ணியமாக அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து எங்களோட மார்க்கத்தை பற்றி உள்ள சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய தவறினால், நான் இதை மிக எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்கிறேன், பலவிடத்தம் போன வருஷமும் இதை நான் ஓதிருக்கிறேன், இந்த வருஷமும் அதே குத்வாவதான் வேறொரு ஒரு சில ஆயத்துகளை கொண்டு ஓதுகிறேன். இதை தான் அடிக்கடி இந்த இந்த மஸ்ஜிதுல நான் தொடர்ச்சியாக ஓதி வந்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்துல கவனமாக இருங்க. வியாபாரம், தொழில், உத்தியோகம், குடும்பம் மட்டுமல்ல, இந்த விஷயத்துல தவறிழைத்து விட்டோம், அது என்ன எங்கட மார்க்கத்தில் உள்ள சந்தேகங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதே, அதுக்குரிய தெளிவை கொடுப்பதை ஒவ்வொரு வாலிபர், ஒவ்வொரு வயோதிபர், ஒவ்வொரு ஆளின், ஒவ்வொரு படித்தவர், ஒவ்வொரு வியாபாரியுடைய பாரிய பொறுப்பு இருக்கிறேன். வரக்கூடியவர்கள் ஊர்வாசியாக இருந்தா, உங்களுக்கு ஒரு 50 நண்பர்கள் இருந்தா, உங்களோட கஸ்டமர்ஸ் இருந்தா, அவர்களை உட்கார வச்சு அவர்களுக்கு சில நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க. அவர்களுக்கு என்ன சந்தேகம் என்று கேளுங்க, எங்களை பத்தி என்ன டவுட் இருக்குது, அதுக்குரிய தெளிவுகளை கொடுக்க வேண்டிய காலம். மேலான சகோதரர்களே, இல்லன்னா ஒரு உதாரணம் தான் இன்று நடந்திருக்கிறது. இந்த அழுக்கமையும் இந்த நோலிமிட்டும் இது எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க, நீங்க சிறுபான்மை மக்களே, நீங்க எவ்வளவுதான் இருக்கிறீங்க, நிதானமாக நடந்துக்கோங்க என்ற ஒரு செய்தி இதுல இருந்து தரப்படுவதை நாங்கள் உணர வேண்டும். மேலான சகோதரர்களே, இதுக்கு அங்கங்க பேசி இதையும் அரசியல் மயமாக மாற்றி இதுக்கு புரொட்டஸ்டுகள் செஞ்சு இதை இன்னும் பிடிக்க வைக்காம செய்ய வேண்டிய காரியங்கள். அழுத்தமைக்கு அடிக்கப்பட்டதை, நோலிமை தாக்கப்பட்டதை, இந்த நேரத்தில் பெரும்பான்மை நல்ல மக்களுடைய உள்ளத்துல ஒரு அனுதாபம் வந்திருக்கிறது. இந்த அனுதாபத்தை பயன்படுத்துங்கள், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாவின் பக்கம் வீழுங்க, வரலாறுகளை படைங்க, ஹிகாயத்து சஹாபா படிச்சு பாருங்க. சஹாபாக்களுடைய ஹயாத்து சஹாபா இன்னைக்கு தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. முதல் பாவத்தை எடுத்து பாருங்க, நபி அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். நான் சொன்ன எதிரிகள் அல்ல, அபூஜஹல் உத்வா அந்த பதருடையத்துல கொல்லப்பட்டவர்கள் அல்ல, நபியோட விரோதமாக இருந்த காலிதுக்கு வழி 20 வருஷத்துக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய எதிரியுடைய வாளாக இருந்த காலித் அல்லாஹ்வுடைய வாளாக மாறுகிறார். காலித், ஏன் உங்களுக்கு அல்லாஹ் வாள் என்று சொல்லப்படுகிறது என்று கேட்ட நேரத்தில் காலித் சொல்கிறார், நான் விரோதியாக இருந்தேன் அல்லவா, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு துஆ செய்தாங்க, எப்படி நீ இஸ்லாத்துக்கு விரோதியாக இருந்தாயோ அதே போல அல்லாஹ் இஸ்லாமிய அல்லாஹ்வுடைய விரோதிகளுக்கு எதிராக அல்லாஹ் உன்னை பயன்படுத்துவானா? கொண்டவர் எந்த நபி அவர்கள் சொல்றாங்க, எனக்கு 70 பேர் கிடைச்சு அந்த 70 பேரை நான் அறுத்து போடுவேன் என்று அல்லாஹ் சொன்னா, நபி உங்களுக்கு அப்படி சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஒத்தருக்கு ஒத்தர் தான், உங்களோட சாட்சியாக இருக்கலாம், உங்களோட சம வயசுள்ளவராக இருக்கலாம், நீங்க 8 வருஷத்துக்கு பிறகும் அவரை நினைச்சு நீங்க கண்ணீர் வடித்து அழுகலாம், ஆனா ஒருவருக்கு ஒருவர் தான். அந்த ஒருவரும் கைக்கு கிடைச்ச நேரத்துல அல்லாஹ்வர் ஹயாத்து சாபா கட்டாயம் நீங்க இதுக்காக இந்த சம்பவத்துக்காக ஹயாத்து சாபா நீங்க வாங்கி படிக்கணும். மேலான சோதர்களே, அதனுடைய முதல் பாகத்துல வந்திருக்குது இந்த வஷிய நபி அவங்க மன்னிச்சிருக்கோம். ஹம்சாவை கொண்ட வஷிய நபி அவர்கள் மன்னிச்சு நிறுத்த படிங்க ஹயாத்து சாபா. ரசூலுல்லாஹி அவர்கள் ஒவ்வொரு ஆயத்தை சொல்லி அனுப்புறாங்க, கடைசியில லா தஹ்தஸு மி ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீ நிராசை அடைய வேண்டாம். அதை அவங்க சொன்னது ஒன்றுதான் அவனுக்கு மட்டும், அந்த வாஷி அவரையும் சஹாபியாக சேர்த்துக் கொண்டாங்க. சேர்த்துக் கொண்டேன் அபி அவங்க சொன்னாங்க, வாஷி நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், இன்னைக்கு நீ மன்னிக்கப்பட்டு விட்டாய், நீ முஸ்லீம் ஆகிவிட்டாய், இதுக்கு பிறகு என்னுடைய சஹாபிதான், சொர்க்கத்தில் உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும், சஹாபாக்களுடைய பட்டுள்ள நீ சேர்ந்து விட்டாய். ஆனா உன் முகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த ஞாபகம் வருது, எனக்கு உனக்கு அடிக்க முடியாது, எனக்கு பழி எடுக்க முடியாது, அல்லாவுக்காக அல்லாவுடைய தீர சரியாக விளங்குக்கு மேலான சொன்ன தீர தவறாக விளங்கி நாங்கள் தவறான செயல்களை செய்துதான் அதுல வரக்கூடிய விளைவு பயங்கரமாக இருக்கும். எங்களை பத்தி தவறாக பேசக்கூடிய நேரத்தில் சரியாக புரிந்து இந்த நாட்டில் உள்ள பௌத்தர்கள் நல்லவர்கள், பெரும்பான்மை சமூக நல்ல மக்கள், இவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வீண சரியாக விளங்க தவறிவிட்டோம். அன்பு வாலிபர்களே, இந்த வாட்ஸ்அப் இந்த கூகுள் இதுல போய் தவறாம உதாரணமாக அழுக்கம் இல்லை, யாரு கொண்டாரோ யாரு இதுக்கு காரணமாக அமைஞ்சாரோ அவர் ஆக்சிடென்ட்ல செத்துட்டார், அல்லாஹ் தண்டனையை கொடுத்தான், அல்லாஹ் ஒருவர் இது வாட்ஸ்அப்ல அனுப்புறதா, இதான் மார்க்கம், இதான் எங்களுக்கு படிச்சு தந்திருக்குது. ஜாகிரியத்துடைய காலத்துல கூட காபிர்கள் காபிர்கள் முஸ்லிம்கள் அல்ல, பகைவனுக்கு கஷ்டம் வந்தா சந்தோஷப்பட மாட்டாங்க. பகைவனுக்கு கஷ்டம் வாரது சந்தோஷப்படுறதுக்கு இல்ல, அது கஷ்டம் கஷ்டம் தான், யாருக்கு வந்தாலும் சரிதான். கன்னியமானவர்களே, ஏன் இந்த பயான உளமாக்கலும் கேட்கணும், இங்கேயும் பெரிய உளமாக்கல் அமர்ந்திருக்கிறீங்க, நான் இதுல தவறு செஞ்சா நான் திருத்தப்படணும், நான் அடுத்த முறை இந்த மெம்பர்ல ஏறி இந்த தவறு நான் ஏற்றுக்கொள்ளணும். பெரியமான சகோதரர்களை பெரியாகலே, இது இதுதான் எங்களோட மார்க்கத்துல நாம படிச்ச இந்த தீன், இதுதான் இந்த தீன விளங்குங்க, எங்களோட பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றுவோம். அல்லா இடத்துல இந்த நாட்டுடைய அமைதிக்காக துவா செய்வோம், இந்த நாட்டுடைய அமைதிக்கு நாங்கள் அல்லா இடத்துல பன்றாடுவோம், எங்களோட தீன குடும்பத்துல காட்டுவோம், வியாபாரத்துல காட்டுவோம், சிம்பிளாக காட்டுவோம், அழகாக காட்டுவோம். எங்களோட வாலிபம் அந்த வாலிபம் அழகான வார்த்தைகளை சொல்லுங்க, மன்னிப்பை பத்தி பேசுங்க, இந்த வீணான இந்த ஜிஹாத் அது இதுன்ற வார்த்தையை பேசி அதனுடைய கருத்து அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரியாம பலித்தவரிய வார்த்தைகளை நீங்க மக்களுக்கு சொல்லி மார்க்கத்தை பத்தி தவறான விஷயங்களை போதிக்கிறதுக்கு போகாதீங்க. மேலான சகோதரர்களை, அழகான வார்த்தைகள் மன்னிப்பையும் துவாவையும் பண்பையும் அஹ்லாக்கையும் இஸ்லாம் காட்டி தந்த அந்த உயிர் பண்புகளை வெளிப்படுத்துங்க. வல்லா அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்வாராக. அதனுடைய வெற்றி கிடைச்சது ரமதான் இல்லையா, மக்கத்து வெற்றி கிடைச்சது ரமதான் இல்லையா, தபுடைய வெற்றி கிடைச்சது ரமதான் இல்லையா, அவன் உங்களிடத்துல கையேந்து இருக்கணும் நிஜமானே, உன்னிடத்துல கையேந்து இதுவரைக்கும் நாங்கள் நிராசை அடைந்தது கிடையாது யாருலாம், நீ எங்களுக்கு தந்திருக்கிறாய் எஜமானே, உன்னிடத்திலே திரும்ப மன்றாடுகிறோம், எப்பையும் எங்களுக்கு கஷ்டம் வந்த நேரத்துல உன்னிடத்துல கேட்டு பெற்றிருக்கிறோம் யாருலாம், அந்த சுனாமி வந்த நேரம் உன்னிடத்துல தான் கேட்டோம், காத்தான்குடி தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் ஒன்னிடத்துல தான் கேட்டோம், அந்த மூதூர்ல இருந்து விரட்டப்பட்ட நேரத்தில் ஒன்னிடத்துல தான் கேட்டோம், அந்த அநியாயக்காரர்கள் அநியாயம் செஞ்ச நேரத்தில் ஒன்னிடத்துல தான் கேட்டோம். இப்பயும் எங்களுக்கு அநியாயம் நடக்கிறது யாழ்லா, இதுக்கு நீதான் யாழ்லா பொறுப்பாளியாக இருக்கிறார். நீரே எங்களுக்கு வழிகாட்டுவாயாக, நேரான வழிகளை எடுத்து செல்வாயாக, எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வாயாக. இந்த நாட்டு முஸ்லிம்களை, உலக நாட்டு முஸ்லிம்களை கண்ணியமாக வாழ செய்வாயாக. உலகத்தில் முஸ்லிம்கள் பெரும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், சில சில நாடுகளில் பெரிய அநியாயங்கள் நடக்கிறது யாழ்லா, இதுல இருந்து முஸ்லிம்களுக்கு விமோசனத்தை தருவாயா. இந்த நாட்டு மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக, மதரசாக்களை பாதுகாப்பாயா. இந்த நாட்டு பெரும்பான்மை மக்களுடைய உள்ளத்துல எங்களை பற்றியுள்ள நல்லிடத்தை ஏற்படுத்துவாயாக, அதுக்கு எங்களை காரணிகளை ஆக்கி வைப்பாயாக. யாழ்லா இந்த மஸ்ஜிதுக்குரிய அனைத்து காரியத்துக்கும் நீ பொறுப்பெடுப்பாயாக, இந்த கட்டிடத்தை பூர்த்தியாக முடித்து தருவாயாக. யாழ்லா இதுக்காக செலவழித்தவர்களுடைய பணத்தில் வளர்க்க செய்வாயாக, மேலும் மேலும் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, எங்களுடைய கவலைகளை துன்பங்களை போக்கிடுவாயாக, பிரச்சனைகளை தீர்த்துடுவாயாக. வாங்குதாவா.